அழகலாமுணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகையில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சேக்கிழார் பெரிய புராணத்துள் கண்ட அடியவர்கள் வரிசையில் ஒருவராக விளங்கக்கூடிய திருநீலகண்ட நாயனாருடைய புராணம் பக்தி சுவையை காட்டுவதோடு மட்டுமே அமையாமல் சமூக பிரச்சனையை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வரலாறாக அமைந்திருப்பது நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். திருநீலகண்ட நாயனார் அடியவர் வரிசையில் ஒருவராக நின்று இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஏதேனும் ஒரு தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டுவிட்டால் அதனின்றும் கரையேறுவதற்கு என்ன வழி என்ற ஒரு சமூக சிக்கலை தீர்க்கக்கூடிய விடையளிக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் என்று எண்ணி அவர் வரலாற்றை மிக ஆழமாக நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல நடராஜமூர்த்தி எழுந்தருளியிருக்கின்ற தில்லை என்னும் சிதம்பரத்திலே வாழ்ந்தவர் திருநீலகண்டர். அவர் வேட்கோவர் குலத்திலே பிறந்தவர். வேட்கோவர் என்றால் பானை சட்டி முதலானவற்றை செய்யக்கூடிய குலாளர் என்றும் குயவனார் என்றும் போற்றப் பெறுகின்ற குலத்திலே பிறந்தவர். அவருக்கு வாணிகமும் அதுதான். பானை சட்டி முதலானவற்றை செய்வது, அவற்றை மற்றவருக்கு வழங்கக்கூடிய வணிகத்தை மேற்கொண்டிருந்தவர். அந்த திருநீலகண்டரிடத்தில் அமைந்திருந்த குணங்கள் பலவும் அற்புதமான குணங்கள். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்திலே பிறந்த திருநீலகண்டர் நாள் தவறினாலும் நடராஜமூர்த்தியை வணங்க தவறாதவர். மாது ஒரு பாகம் நோக்கி மல்கு சிற்றம்பலத்தை வைகும் ஆதியும் முடிவும் இல்லாத அற்புத தனி கூத்தாடும் நாதனார் நடராஜமூர்த்தியினுடைய திருவடிகளை தினந்தோறும் சென்று வணங்குகின்றவர். அவர் செய்யும் வாணிபத்தில் பொய் என்பதே கிடையாது. வாணிபத்துக்குள்ள அறம் என்னவோ அந்த அறத்தை பின்பற்றியே தன்னுடைய வாணிபத்தை மேற்கொண்டவர். பொய்கடிந்து அறத்தின் வாழ்ந்தவர். சிவபெருமானுடைய அடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அளவற்ற அன்பு செலுத்துகின்றவர். புடல் சடை முடியார்க்கு அன்பர். தன்னால் மெய்யடியார்களுக்கு என்ன என்ன செய்ய முடியுமோ அப்பேற்பட்ட பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர். மெய்யடியார்களுக்கு ஆன பணி செய்யும் விருப்பில் நின்றவர். உலகத்தார் போற்றக்கூடிய பெருமைகள் பலவற்றையும் பெற்றிருக்கிறவர். செய்வ மெய் திருவின் சார்வே பொருள் எனச் சாரும் நீரும் வாழ்க்கை உடையவர். அப்பேற்பட்டவர் தன்னுடைய வணிகத்திலே மேற்கொண்டிருக்கின்ற அதாவது பானை சட்டி முதலானவற்றை செய்துவிட்டு அந்த வாணிபத்தை மேற்கொண்டிருக்கிற நிலையில் தனக்கு வரக்கூடிய ஊதியம் என்னவோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு போக மிகுந்திருக்கக்கூடிய ஊதியம் என்னவோ அவற்றிலே மண்ணினால் திருவோடு செய்து அடியவர்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்குகின்றவர். அவரால் ஆன பணி அவருடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற தொழில் என்னவோ அந்த தொழிலில் வரக்கூடிய ஊதியத்தை கூட தான் எடுத்துக் கொள்ளாமல் அதனாலே மண் ஓடுகளை செய்து அடியவர்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடியவர். அளவிலா மறைவில் வாழ்க்கை மட்களம் அமுதுக்கு ஆக்கி வளர் இளம் திங்கட்கண்ணி மன்றுளார் அடியார்க்கு எல்லாம் உளமகள் சிறப்பின் மிக்க ஓடு அளித்து ஒழுகுவது என்பதை தன்னுடைய தொண்டாக மேற்கொண்டவர். திருவோடுகளை செய்து சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடியவர். இவ்வளவு அற்புதமான குணங்களை பெற்றிருக்கின்றவர் திருநீலகண்டர். நடராஜமூர்த்தியை நாள்தோறும் வணங்குகிறவர். பொய்யில்லாத வாணிபத்தை செய்கின்றவர். சைவ மைத்திருவே சார்பு என்ற வாழ்க்கையுடையவர். இப்பேற்பட்ட அற்புதமான குணங்களை கொண்டிருக்கின்ற திருநீலகண்டரிடத்திலே இளமை காலத்திலே ஒரு குறை இருந்தது. அது என்ன என்றால் தனக்கு அருமையான ஒரு மனைவி அமைந்திருந்தும் கூட பிற பெண்களையும் நாடக்கூடிய ஒரு இயல்பு அவரிடத்தில் அமைந்துவிட்டது. இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்று மிக நாகரீகமாக சேர்க்கிறார் பெரிய புராணத்திலே குறிப்பிட்டார். இளமை காலத்தில் தனக்கு அரிய மனைவி அமைந்திருந்தும் கூட பிற பெண்களையும் விரும்பக்கூடிய ஒரு இயல்பு அவர்பால் அமைந்துவிட்டது. இது ஒரு குறை. அவர்பால் இருந்த நிறைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இந்த குறையையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நடராஜமூர்த்தியை வணங்குவதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும் இலவசமாகவே அடியவர்களுக்கு ஓடு அளித்து ஒழுக வேண்டும் என்கின்ற துண்டினை மேற்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பை பெற்றவரும் இப்பேற்பட்ட நெறிகள் பலவற்றை பெற்றிருந்த அவரிடத்திலே இளமை மீதூற இளமையான காலத்திலே இன்பத்துறையில் எளியராக மாறிவிட்டார் என்றால் தன்னுடைய மனைவியையும் நீங்கி பிற பெண்களையும் விரும்பக்கூடிய ஒரு இயல்பு அவரிடத்திலே இருந்துவிட்டது. அந்த திருநீலகண்டர் என்கின்ற பெயர் அவருக்கு எப்படி அமைந்தது என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. அவருக்கு இயற்கையான பெயர் என்ன என்பது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர் திருநீலகண்டர் என்கின்ற பெயரை பெற்றதற்கு காரணம், நின்றாலும் எழுந்தாலும் தொழுந்தாலும் கடந்தாலும் எதை செய்தாலும் அடிக்கடி திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்வது அவருக்கு வழக்கமாக அமைந்துவிட்டது. அதனாலே அவருக்கு பெயர் திருநீலகண்டர் என்றும் அமைந்துவிட்டது. அவருடைய மனைவியார் அருந்ததி போன்ற கற்பை உடையவர். அப்பேற்பட்ட சிறப்பை பெற்ற ஒரு மனைவியை பெற்றிருக்கும் ஆற்றலை அருளை இறைவன் அவருக்கு புரிந்திருந்தும் கூட பிற பெண்களையும் விரும்பக்கூடிய இளமை மீதூற இன்பத்துறையில் எளியராக மாறக்கூடிய பண்பு பெற்றிருந்தாலும் அவர் எடுத்ததற்கெல்லாம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி வந்ததன் விளைவாக அவருக்கு திருநீலகண்டர் என்கிற பெயர் அமைந்தது. இது இயல்பாகவே எல்லோருக்கும் உரிய ஒன்று. அவரவர்கள் தாங்கள் விரும்பும் விருப்பமான தெய்வத்தினுடைய பெயரை எழுகின்ற பொழுதும் அமர்கின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் நினைக்கின்ற பொழுதும் எல்லாம் சொல்வது வழக்கம். அப்படி எல்லாம் அல்ல சிவபெருமான் பெயர்களுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கின்ற திருநீலகண்டம் என்கின்ற பெயரை அடிக்கடி சொன்னதாலே அவருக்கு திருநீலகண்டர் என்கின்ற பெயர் அமைந்தது. தவம் நின்று தடுத்ததென்ன தகைந்து தான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் என்று சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார். எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கு அமைந்திருக்கின்ற பெயர்களுக்குள்ளே ஒன்று திருநீலகண்டர் என்பது. நீலகண்டர் என்கின்ற சொல் வழக்கத்தில் இருப்பதை பல பேரும் உணர்வார்கள். கண்டம் என்றால் கழுத்து, கண்டர் என்றால் கழுத்தை உடையவர், நீலகண்டர் என்றால் நீல நிறமான கழுத்தை உடையவர். சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்கின்ற பெயர் அமைந்தமைக்கு உள்ள வரலாறு பல பேரும் அறிவார்கள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்து அமுதத்தை பெற வேண்டும் என்று எண்ணிய காலத்தில் ஆளாள விஷம் வெளிப்பட்டது. அந்த நஞ்சு பட்டாலே உயிரிழந்து விடுவார்கள், அதனுடைய வாடை பட்டாலே உயிரிழந்து விடுவார்கள். தேவர்களும் தேவ மாதர்களும் ஆளால நஞ்சிக் கண்டு அஞ்சிக் கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியை அனுப்பி அந்த ஆளால நஞ்சினை கொண்டு வரச் சொல்லி தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயிலே இட்டுக்கொண்டார். தேவர்களுக்கும் தேவ மாதர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, தாங்கள் உயிர் தப்பினோம் என்று. ஆனால் சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்டு விட்டார் என்றால் உமையம்மைக்கு பொறுக்க முடியுமா? அந்த ஆளாள விஷத்தை சிவன் தன்னுடைய வாயிலே இட்டு தொண்டைக்குழிக்கு வருகின்ற வரைக்கும் அந்த நஞ்சு வந்து கொண்டிருந்தது. உடனே உமையம்மை எல்லாம் வல்ல சிவபெருமான் கழுத்தை தன்னுடைய கையினாலே ஒரு அழுத்து அழுத்தினார். அந்த நஞ்சு சிவனுடைய கழுத்திலேயே நின்று அது நீல நிறமாக வெளியே தெரிவதால் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் அமைந்தது என்பது வரலாறு. இப்போது சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார், உமையம்மை அந்த கழுத்தை அழுத்தினார், அங்கே விஷம் நின்றுவிட்டது, ஆகவே அவருக்கு நீலகண்டர் என்று பெயர் என்பது ஒரு கதை. நாம் இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட கதைக்கு உள்ளே இருக்கிற தத்துவம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உமையம்மை சிவபெருமானுடைய கழுத்தை அழுத்தினார், நஞ்சி அங்கேயே நின்றுவிட்டது என்று மட்டுமே கருதக்கூடாது. கணவனுடைய கழுத்தை அழுத்தினார், அங்கே நஞ்சி நின்றுவிட்டது என்று மட்டுமே கருதுவோமானால் அந்த கதைக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. பிறகு சிவபெருமானுடைய கழுத்து நீல நிறமாக மாறுவதற்கு உமையம்மை கையினாலே அழுத்திய போது அங்கே நஞ்சு நின்றுவிட்டது காரணம் என்றால் அதற்குள்ளே அமைந்திருக்கின்ற தத்துவம் என்ன? ஆலகால விஷத்தை திரட்டி சிவன் தன்னுடைய வாயிலே போடுகின்ற வரைக்கும் அது சிவனுடைய வாய், அது அவருடைய நாக்கிலே படுகின்ற வரைக்கும் சிவனுடைய நாக்கு, அது அவருடைய தொண்டைக்குழிக்கு செல்லுகின்ற வரைக்கும் சிவனுடைய தொண்டைக்குழி, அதற்கு மேல் அந்த விஷம் போகாமல் நின்றுவிட்டதற்கு காரணம் பார்வதி தேவியினுடைய மாங்கல்யம் அதை தடுத்து நிறுத்திவிட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனைவியின் கழுத்தில் அமைந்திருக்கின்ற மாங்கல்யம் வலுவுடையதாக இருக்குமானால் கணவன் ஆலகால விஷம் போன்ற ஒன்றை அறிந்தினாலும் கூட அவனுக்கு சாவு இல்லை என்கின்ற மகத்தான தத்துவத்தை காட்டுவது. இதைத்தான் அபிராமி அந்தாதி ஆசிரியரும் வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை என்கின்ற தொடராலே பாராட்டுகின்றார். ஆகவே எல்லாம் வல்ல சிவபெருமான் உலக உயிர்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக கருணை அடிப்படையில் அந்த விஷத்தை உண்டதால் அப்பேற்பட்ட கருணையின் நாயகனுடைய பெயரை சொல்வது தனக்கு ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும் என்பதால் இவர் நின்றாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த சொல்லையே தெய்வமாக வழிபட்டு வந்தார் என்று உணர வேண்டும். அதனால்தான் தவம் நின்று தடுத்ததென்ன தகைந்து தான் தரித்ததென்று சிவன் கந்தை கண்டம் தன்னை இவர் திருநீலகண்டம் என்று சொல்வதற்கு காரணம் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உண்டதன் விளைவு. புவனம் என்கின்ற உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக சிவன் கருணை மிக்கவராக இருந்து இந்த காரியத்தை செய்ததால் அவன் கருணையை தன்னுடைய உள்ளத்திலே எண்ணி அந்த சொல்லை சொல்வதன் மூலமே அவன் கருணையை உணர வேண்டும் என்று எடுத்ததற்கெல்லாம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி அந்த சொல்லையே தெய்வமாக வழிபடக்கூடிய இயல்பு இவருக்கு அமைந்ததால் இவருக்கு திருநீலகண்டர் என்கின்ற பெயர் அமைந்தது. அப்பேற்பட்ட பெரியவருக்கு ஒரு குறை, இன்பத்துறையில் எளியராக இருந்த குறை. அதற்காக அவருடைய மனைவியாரிடத்தில் ஏதேனும் குறைபாடு உண்டா என்றால் இல்லை என்பதை மிக தெளிவாக சேர்க்கிறார் நமக்கு விளக்கி காட்டிவிட்டார். அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்க கற்பிலே மிக்கவள் அருந்ததி என்று புராணங்கள் பாராட்டிக் கொண்டிருந்தாலும் அருந்ததியையும் விட மிக்க கற்புடையவள் திருநீலகண்டருக்கு அமைந்திருக்கிற மனைவியார். ஆகவே அவர் தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார். அது மட்டுமல்ல அவருடைய தோற்றம் எத்தகையது என்றால் தாமரைப்பூவிலே தோன்றக்கூடிய திருமகள் என்ன அழகோ அதை போன்ற அழகை பெற்றிருக்கிறவர். தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார். அழகுக்கே உரியவளாக சொல்லக்கூடிய திருமகள் உண்டே, அதை போன்ற தோற்றத்தை பெற்றிருக்கின்றவர் என்றால் இங்கே சேக்கிழார் சுவாமிகள் திருநீலகண்டருக்கு அமைந்திருக்கின்ற மனைவியாரினுடைய தோற்றத்தை அழகை பொலிவை திருமகளோடு ஒப்பிட்டுச் சொல்வதற்குள்ள காரணம் என்ன என்றால் இவர் இன்பத்துறையில் எளியராகச் செல்வதற்கு உள்ள அவசியம் தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக. மனைவி அழகு அற்றவள் என்றோ அல்லது குறைவுடையவள் என்றோ ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி நியாயப்படுத்துவதற்கான வழி எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார் என்று அவருடைய மனைவியாரை குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அவருடைய மனைவியாருக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய குறை, அதாவது கணவன் இன்பத்துறையில் எளியராக இருக்கிறாரே, மற்ற உயர் பண்புகள் பல படித்திருந்தும் கூட இன்பத்துறையில் எளியராக இருக்கிறாரே என்கின்ற உள்ள குறைபாடு அவர் மனைவியாருக்கு அமைந்திருந்தது. இருப்பது நியாயம்தான், இருக்க வேண்டியதுதான். ஆகவே அவர் தன்னுடைய உள்ளத்திலே அந்த குறையை வைத்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் அதற்காக தன்னுடைய கணவனிடத்திலே பெரும் போர் எல்லாம் செய்ய முற்பட்டு அயலார் அனைவரும் அறியக்கூடிய வகையிலே தன்னுடைய கணவனுடைய ஒழுக்க குறைவை வெளிப்படுத்தக்கூடிய பண்பெல்லாம் அவர் மனைவியாரிடத்திலே இல்லை. அல்லது தன்னுடைய கணவன் இன்பத்துறையில் எளியராக இருக்கிறார் என்பதற்காக கணவனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் செய்யாமல் பிற்பட்டு கிடக்கின்ற தன்மையும் அவர் மனைவியால் இல்லை. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் இன்பத்துறையில் எளியராக தன்னுடைய கணவனார் இருந்ததால் இல்லறத்திற்கு உரிய உடல் உறவு என்கின்ற ஒன்றை மட்டும் கணவரோடு மேற்கொள்ளாமல் இருந்தார். ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனையெல்லாம் செய்து உடன் உறவு இசையாரானார். தன்னுடைய கணவனார் பரத்தையர்கள் பால் சேர்ந்து திரும்புவதை அறிந்து அதனாலே உள்ளம் வெதும்பிக் கிடக்கின்ற மனைவியார் கணவனாருக்கு செய்ய வேண்டிய நித்திய கடமைகள் எதுவொன்றிலேயும் பிற்படாமல் அவற்றையெல்லாம் குறைவரச் செய்து ஆனால் உடன் உறைவு என்கின்ற ஒன்றை மட்டும் இசையாமல் இருந்தார். ஆனதம் கேழ்வர் ஆங்கோர் பரத்தை பால் அணைந்து நன்ன மானம் முன் பொறாது வந்த ஊடலால். தன்னுடைய கணவனார் இவ்வாறு இருக்கிறாரே என்று உலகம் நிச்சயம் பேசும் அல்லவா, அதனாலே தனக்கு ஒரு மானக்குறைவு ஏற்படும் அல்லவா, அதனாலே உள்ளத்திலே ஒரு வருத்தம் தோன்றுவது இயற்கை அல்லவா. அந்த மானம் பொறாது முன் வந்த ஊடலால் கணவனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்து உடன் உறவு இசையாரானார் அழகிலே திருமகள் போன்றிருக்கின்ற அவருடைய மனைவியார். இது உண்மையிலேயே மனைவி இவ்வாறு உள்ளத்திலே குறையோடு இருப்பது திருநீலகண்டருக்கும் உள்ளத்திலே ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்தித்தான் இருக்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஒரு பழக்கத்திற்கு நாம் ஆட்பட்டு விட்டோம். அதனுடைய விளைவாக தேனமர் கமலப்போதிலே இருக்கின்ற திருமகளையும் விட அழகு வாய்ந்த தன்னுடைய மனைவி உள்ளத்திலே வருத்தம் கொண்டிருப்பது இயற்கைதான், அது நியாயம்தான். எப்படியும் அதை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு வருத்தம் திருநீலகண்டர் உள்ளத்திலேயும் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும், இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே எப்படியும் தன்னுடைய மனைவியிடத்திலே பரிவாக பேசி அவள் உள்ளத்தை மாற்றிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே திருநீலகண்டர் ஒரு நாள் ஈடுபட்டார். அவள் தன்னிடத்திலே உடன் உறவு இசையாமல் இருப்பதனாலே, தன்னிடத்திலே புலவி கொண்டிருப்பதனாலே, தன்னிடத்திலே வருத்தம் கொண்டிருப்பதனாலே, அந்த புலவி வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் பக்கத்திலே சென்று மென்மையாக பேசி அவளை தீண்டுவதற்காக முயன்று பக்கத்திலே செல்லுகின்ற நேரத்திலே கோபம் கொண்ட மனைவியார், இவர் எந்த ஒரு சொல்லை தினந்தோறும் தெய்வமாகவே போற்றுவாரோ, அதாவது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்கின்ற சொல்லைத்தானே போற்றுவார், அந்த திருநீலகண்டம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி தன்னை தீண்டக்கூடாது என்று மிகப்பெரியதொரு ஆணையிட்டார். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று மிக கடுமையாக பேசிவிட்டார் அவர் மனைவியார். மூண்ட அப்புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கு இள மென்சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். என்னை தீண்டினால் திருநீலகண்டம் என்று சொன்னால் நீங்கள் வணங்குகின்ற திருநீலகண்டத்தினுடைய பெயராலே சொல்லுகிறேன், என்னை தீண்டக்கூடாது என்று மிகப்பெரியதொரு சூழ் உறவு மிகப்பெரியதொரு ஆணை இட்டுவிட்டார். இதுவரைக்கும் சேக்கிழார் பெரிய புராணத்திலே திருநீலகண்டரை குறிப்பிடுகின்ற போது வேட்கோவர் என்கின்ற தொழிலின் அடிப்படையிலே ஒரு சொல்லும், திருநீலகண்டம் என்று சொல்லை சொல்லுகின்றவர் என்கின்ற அடிப்படையிலே ஒரு சொல்லும், இந்த இரண்டு சொல்லும் தான் அவரை குறிப்பிடுவதற்காக சேக்கிழார் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போது தான் எந்த சொல்லையே தெய்வமாக எண்ணி எண்ணி வணங்குகிறாரோ அந்த திருநீலகண்டம் என்கின்ற சொல்லின் மேலே அந்த அம்மையார் சூளுறவு இட்டவுடன், அந்த அம்மையார் ஆணையிட்டவுடன், தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய இரண்டு கால்களையும் எடுத்து பின்னுக்கு வைத்தார். அப்படி பின்னுக்கு வைத்ததோடு மட்டுமல்ல, மனைவியார் சொன்ன தொடரை கொஞ்சம் ஆழமாகவே அவர் தன்னுடைய காதிலே வாங்கிக் கொண்டார். மனைவியார் சொன்னது என்ன? தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றால் எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக எம்மை தீண்டக்கூடாது என்று அவருடைய மனைவி சொன்னார். எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் என்று அம்மையார் சொன்னதை கேட்டவுடனே அவர் இரண்டடி தன்னுடைய கால்களை பின்னாலே எடுத்து வைத்து, நீ எம்மை என்று சொல்லிவிட்டதனால் உன்னை மட்டுமல்ல இனிமேல் பிற பெண்களையும் மெய்யால் மட்டுமல்ல மனதாலும் தீண்டமாட்டேன் என்ற மிகப்பெரியதொரு சத்தியத்தை செய்தார் திருநீலகண்டர். ஆதியார் நீலகண்டத்து அளவு தாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்டே பெரியவர் பயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். இங்கே திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியை கோபத்தை தீர்க்க வேண்டும் என்று அவளை தீண்ட பக்கத்திலே செல்லுகின்ற போது அந்த அம்மையார் தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னார். அந்த அம்மையார் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னவுடன் எம்மை என்று சொன்னால் அது பண்மை, பெண்கள் பல பேரை குறித்து ஒரு பெண் குறிப்பாளானால் எம்மை என்று குறிக்கின்ற பண்மை சொல்லின் அடிப்படையில் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் சொன்னதாக இவர் எண்ணிக்கொண்டு எம்மை என்று சொன்னதனால் பிற மாதரார்த்தமையும் மனதினும் தீண்டேன் என்று ஒரு பெரிய சபதம் செய்து கொண்டார். இங்கே எம்மை என்று சொல்லுக்கொள்ளே ஒரு ஆழமான கருத்து அமைந்திருக்கிறது. தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் சொல்லுகின்ற பொழுது எம்மை என்பதை இந்த பண்மையாக சொன்னோமே அந்த பொருளில் அந்த அம்மையார் பயன்படுத்தவில்லை. பொதுவாக நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது நாங்கள் எங்கள் எம்மை என்று மரியாதை பண்மையாக சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். அந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தன்னை தீண்டக்கூடாது என்பதைத்தான் சொல்ல வந்தார். ஆனால் பொதுவாக பேசுகின்ற வழக்கத்திலே எம்மை என்று சொல்லக்கூடிய சொல்லை பயன்படுத்தி எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த அம்மையாருக்கு பிற பெண்களையும் சேர்த்து என்னையும் நீங்கள் தீண்டக்கூடாது என்று சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அங்கே கருத்து அல்ல. என்னை தீண்டக்கூடாது என்பதைத்தான் தேண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று மரியாதை பண்மையினுடைய அடிப்படையிலே எம்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார். ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் திருநீலகண்டர்? தன்மை பண்மையாக எடுத்துக்கொண்டு விட்டார். அதாவது தன்னையும் உள்ளிட்ட பிற பெண்களையும் சேர்ந்து எம்மை என்று தன்னுடைய மனைவி சொல்வதாக எண்ணிக்கொண்டு எம்மை என்றதனால் பிற மாதரார்த்தவையும் மனதிலும் தீண்டேன் என்று அவர் ஒரு பெரிய சபதத்தை செய்தார். இந்த எம்மை என்ற சொல் இரண்டு பேருக்கு இடையில் எவ்வாறு பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் நாம் கொஞ்சம் வியந்துதான் தீர வேண்டும். அதை விளங்கிக் கொள்ள ஒரு உதாரணம் காண்போம். என்னை ஒரு நண்பர் அழைக்கிறார். நாளைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் உணவு கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை நாளைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்று. எல்லோரும் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கூற முடியாது. இன்னொரு நண்பர் என்னை அழைக்கின்ற பொழுது நீங்கள் நாளைக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்து விருந்து உண்ண வேண்டும் என்று அழைக்கிறார். நான் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போய் விருந்து உண்பதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன். அவருக்கு ஆச்சரியம், இது என்ன, இவரை விருந்து கழித்தால் வீட்டு பத்திரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் எதற்காக வீட்டு பத்திரம் என்று கேட்டால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உங்கள் வீட்டிலே பாதியை எனக்கு எழுதி கொடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு இன்னும் அதிர்ச்சி, இவரை விருந்து உண்ண அழைத்ததே தவறாக போய்விட்டதே, விருந்து உண்ண வாருங்கள் என்று அழைத்தால் வீட்டு பத்திரத்தை கொண்டு வா, வீட்டிலே பாதியை கொடு என்று கேட்கிறாரே. உடனே அவர் என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்று என்னை கேட்டால், என்னை விருந்து கழிக்கிற போது என்ன சொல்லி அழைத்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். நாளைக்கு நம்முடைய வீட்டிலே விருந்துண்ண வர வேண்டும் என்று அழைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வீடு என்றால் எனக்கும் பங்கு உண்டா இல்லையா, ஆகவே பாதி கொண்டு வா என்று நான் சொன்னால் எப்படியோ, அப்படித்தான் நம்முடைய வீட்டுக்கு விருந்துண்ண வர வேண்டும் என்று மரியாதை பண்மையிலே அவர் அழைப்பதைப் போலே எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று இவருடைய மனைவியார் சொல்ல, நான் எம்மை என்றதனால் எனக்கும் பாதி உண்டு என்று சொல்வது போலே இவர் எம்மை என்றதனால் பிற பெண்களையும் சேர்த்து சொல்வதாக கருதி கொண்டார். இதுதான் திருநீலகண்டர் மனைவியாருக்கும் அந்த திருநீலகண்டருக்கும் இடையிலே எம்மை என்ற சொல்லுக்கு அமைந்திருக்கின்ற பொருள் வேறுபாட்டின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சபதம். எல்லாம் அல்ல, இறைவன் இந்த சொல்லின் மூலமே திருநீலகண்டரிடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிட்டான். என்ன காரணம்? இவரும் திருநீலகண்டம் என்கின்ற ஒரு சொல்லையே தெய்வமாக எண்ணிக்கொண்டிருந்ததால் அந்த சொல்லினுடைய அடிப்படையிலேயே இவர்பால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய எல்லாம் அல்ல சிவபெருமான் தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் மரியாதை பண்மையாக பயன்படுத்திய சொல்லை இவர் தன்மை பண்மையாக ஏற்றுக்கொண்டு தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்பதனால் எம்மை என்றதனால் மற்ற மாதரார்த்தமையும் என் மனதினும் தீண்டேன் என்ற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தார். இப்போது ஹேக்கிழார் இவருக்கு பயன்படுத்தியிருக்கிற சொல்லை கவனிக்க வேண்டும். வேட்கோவர் என்றும் திருநீலகண்டர் என்றும் சொல்லிக் கொண்டு வந்த ஷேக்கிழார் அடுத்தபடியாக இந்த இடத்தில் எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் என்று மனைவி சொன்னவுடன் அவர் இரண்டு அடி எடுத்து பின்னாலே வைத்தார் என்பதை குறிப்பிட வருகிற போது, பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி. இங்கே திருநீலகண்டருக்கு ஷேக்கிழார் பயன்படுத்துகிற சொல் பெரியவர். பெரியவர் என்கின்ற சொல்லை இந்த இடத்திலே ஏன் பயன்படுத்த வேண்டும்? நீண்ட நெடுங்காலமாக தனக்கு இருக்கின்ற ஒரு பழக்கத்தை ஒரே கணத்திலே மாற்றிக்கொள்ளப் போகிறார் திருநீலகண்டர். இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் தான் வணங்கும் தெய்வ சொல்லாகிய திருநீலகண்டத்தின் மேலே மனைவி ஆணையிட்டவுடன் பிற மாதரார்த்தமையும் மனதினும் தீண்டேன் என்ற தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அதையே அவர் கடைபிடித்து தீரப்போகிறார். இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடிய செயலா? இந்த உலகத்திலே மனிதன் ஒரு பழக்கத்துக்கு காட்பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த பழக்கத்திலே இருந்து அவன் விடுபடுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், உலகத்திலே மனிதன் ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு காட்பட்டு விடுகிறான். அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் பழக்கம் என்பது உடலோடு சேர்ந்து விட்ட பிறகு அதிலே இருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இவர் ஒரே ஒரு கணத்தில் திருநீலகண்டம் என்கின்ற சொல்லின் மேலே தன்னுடைய மனைவி ஆணையிட்டார் என்கின்ற ஒரே ஒரு சொல்லை கேட்ட அளவில் நீண்ட காலம் இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் அந்த பழக்கத்தில் இருந்து முற்றிலும் தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறார் என்பதால் இது யாரும் செய்யக்கூடிய செயல் அல்ல, இது செயற்கரிய செயல். ஆகவே செயற்கு அரிய செயலை செய்யக்கூடியவர் பெரியவர் என்று திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா? ஆகவே செயற்கரிய செய்வார் பெரியர் என்று சொன்ன அந்த குரலை உள்ளடக்கி ஒரே கணத்திலே நீண்ட காலம் தனக்கு இருந்த பழக்கத்தை இவர் விட்டுவிடப் போகிறார் சேர்க்கரிய செயலை செய்யப் போகிறார் என்பதனாலே திருக்குறளின் அடிப்படையிலே பெரியவர் என்கின்ற சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார் சேர்க்கிறார் என்று நாம் எண்ணி மகிழ வேண்டும். ஆதியார் நீலகண்டத்து அளவு தாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்டே பெரியவர் பயிர்ந்து நீங்கி மனைவியை ஏதோ முற்றிலும் மாறுபட்ட புதிய ஒருவரை பார்ப்பது போலே தொடர்பற்ற ஒருவரை பார்ப்பது போலே தன்னுடைய கண்களாலே பார்த்து ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தமையும் என் மனத்தினும் தீண்டேன் என்றார். இந்த உலகத்தில் முதன் முதல் ஒரு மனிதனுக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுப்பது உள்ளம். உள்ளம் ஒரு நாள் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்தவுடன் உடல் அந்த பழக்கத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிறது. ஒரே ஒரு நாள் தான் உள்ளம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, உடல் அந்த பழக்கத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறது. ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அந்த பழக்கத்தை உடம்பு மேற்கொண்டே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் முதன் முதல் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த உள்ளம் அந்த உடம்பை பார்த்து இந்த பழக்கம் இனிமேல் வேண்டாம், இதை நிறுத்திக்கொள் என்று சொன்னால் உடம்பு அதை கேட்பதில்லை. ஒரு பழக்கத்தை உள்ளம் ஏற்படுத்தி கொடுத்த போது உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட அந்த உடம்பு அந்த பழக்கத்தை விட்டுவிடு என்று உள்ளம் சொன்னவுடன் உடம்பு அதே போல விட்டுவிட வேண்டுமல்லவா? ஆனால் உடம்பு விடுவதில்லை. விடுவது போலே ஒரு நாள் இரண்டு நாள் முயற்சி செய்யும், விட்டுவிடுவதாக சில பேர் பேசுவார்கள், ஆனால் இரண்டு மூன்று நாள் இடைவெளியில் உடனடியாக மறுபடியும் அந்த பழக்கம் தொடர்ந்து விடும். தொடர்ந்து விடுவதோடு மட்டுமல்ல, அந்த அளவிலே இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதற்கு மேல் என்ன நிகழும் என்பதுதான் சிந்திக்க வேண்டும். உள்ளம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து உடம்பு அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வந்து உள்ளம் அந்த பழக்கத்தை விடு என்று சொன்னவுடன் உடம்பு அந்த பழக்கத்தை விட முடியாமல் விடுவது போலே நடித்து மறுபடியும் அந்த பழக்கத்தை மேற்கொள்ளுகின்ற எல்லையோடு மட்டுமல்லாமல் அடுத்து என்ன நிகழும் என்றால் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பழக்கத்தின் காரணமாக உள்ளத்தையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளும். அதுதான் மிகவும் ஆபத்தான நிலை. சில பேருக்கு சில குறிப்பிட்ட பழக்கம் இருக்கிறது, அது தீய பழக்கமாக இருக்கிறது, அதை விட வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று அவரும் எண்ணுகிறார், ஆகவே அந்த பழக்கத்தை தான் விட்டு விடுவதாக பேசிக் கொள்வார். நாளைய தினம் முதல் நிச்சயம் இந்த பழக்கம் எனக்கு இல்லை, இது இல்லாவிட்டால் என்னுடைய உயிரா போய்விடும், நிச்சயமாக இந்த பழக்கத்தை மேற்கொள்ளப் போவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத மனதை உடையவன் மனிதனா என்றெல்லாம் வீரம் பேசி ஒரு நாளோ இரண்டு நாளோ அதிலே உறுதியாக இருப்பது போல இருப்பார், மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போய்விடுவார். பழக்கத்துக்கு போய்விட்ட பிறகு அவரிடத்தில் புதியதாக ஒரு வாதம் தோன்றும். அது என்ன வாதம் என்றால், நண்பர்களை அடைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுகிறபடி இந்த பழக்கம் கட்ட பழக்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உண்மைதான், இந்த பழக்கம் தவறானதுதான், ஆனால் என்னுடைய சந்தேகம் எல்லாம் என்ன, இந்த ஒரு பழக்கம் உள்ளவன் மட்டும்தான் உலகத்தில் சாகிறானா? இப்போது அவரிடத்திலே என்ன எண்ணம் தோன்றிவிட்டது பாருங்கள். அந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று அவர் முயன்று பார்த்து விட முடியாத போது அந்த உடம்பு இப்பொழுது உள்ளத்தையும் தன் பக்கம் இழுக்க தொடங்கி விடுகிறது.